அதிகாரம் 10. சாதாரண பார்வைக்கு மறைக்கப்பட்டவை. மனித வீழ்ச்சிக்கு பின் தேவன் தான் முதலில் படைத்த ஏதேனை புதுப்பிக்க முயற்சி செய்து வருகின்றார். அதன் மூலம் தேவனும் மனித குடும்பமும் பூமியில் ஒன்றாய் வசிக்கக்கூடும். தேவன் தன் ஆளுகையை பூமி முழுவதும் பரப்புவதற்காக ஆதாமையும் ஏவாளையும் வழுகி பெருக கட்டளையிட்டார். தேவன் பூமி முழுவதும் பரலோகம் போல் இருக்க வேண்டுமென விரும்பினார். மனிதர்கள் தேவனில் மகிழவும் மற்றும் தேவன் மனிதர்களில் மகிழவும் விரும்பினார். மனித வீழ்ச்சிக்கு பின் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். வீழ்ச்சியின் வரலாறு. மனித குலம் பாவம் செய்தபடியால் தேவனது சமூகத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டனர். ஏதேன் மூடப்பட்டது. தெய்வீக எதிரியான சர்ப்பம் விரட்டப்பட்டு, அதாவது தெய்வ சமூகத்திலிருந்து பூமிக்கு துரத்தப்பட்டது. பூமியில் மரணம் ஆட்சி செய்தது. அதில் நித்திய வாழ்வு இல்லை. சாத்தான் மரணத்தின் தேவனாக மாறினான். அவன் பூமியில் பிறக்கும் அனைத்து மனிதர்களும் பாவம் செய்தபடியால், பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அவர்களை பற்றி கொண்டபடியால் அவர்களை தன் சொந்தமாக உரிமை கொண்டாடினான். ரோமர் 6:23. பெருவெள்ளத்திற்கு பின் தேவன் நோவாவின் குடும்பத்தின் மூலம் தான் விரும்பிய ஏதேனை ஸ்தாபிக்க விரும்பினார். அவர்களை பலிகி பெருக சொன்னார். தேவன் விரும்பிய ஏதேனை உருவாக்க மனிதர்களுக்கு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தாமல் மீண்டும் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்தனர். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரது ராஜ்யத்தை பூமி முழுவதும் ஸ்தாபிக்காமல் தங்களுக்கென்று ஒரு கோபுரம் கட்ட முற்பட்டனர். தேவன் அதனை அங்கீகரியாததினால் அவர்கள் மீண்டும் தோல்வியை சந்தித்தனர். அவர்கள் மனிதர்களின் பாஷையை ஒருவருக்கொருவர் புரியாதபடி தேவன் செய்து அவர்களை தனது தெய்வீக ஆலோசனை சங்கத்தை சேர்ந்த தூதர்களுக்கு பங்காக கொடுத்தார். அதன் பின்னர் தனக்கென்று ஒரு புதிய மனித குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அவர்களே ஆபிரகாம் மற்றும் சாராள். ஆபிரகாமின் சந்ததியின் வழியாக தன் ராஜ்யத்தை புதுப்பித்த பின்னர் அவர்கள் மீண்டும் பூமியின் ராஜ்யங்களை தன் பங்காக கொள்வார். ஆதியாகமம் 12:3. எனவே இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுவித்து சீனாய்க்கு வழிநடத்தி இறுதியாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமிக்கு அழைத்து வந்தார். இஸ்ரவேல் மீண்டும் தோல்வியுற்றனர். எனவே தேவன் தாவீதை எழுப்பினார். அவன் பின் சாலமோன் தோன்றினான். ஆனால் சாலமோனுக்கு பின்னர் இஸ்ரவேலர் அந்நிய தேவர்களை பின்பற்றி ஒருவருக்கொருவர் எதிராக மாறினர். அதன் விளைவாக தேவன் அவர்களை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியிலிருந்து சிறையிருப்புக்கு அனுப்பினார். தேவனை பின்பற்றாத மனித குலத்தின் வரலாறு ஒரு தோல்வியின் வரலாறு. அதன் காரணம் மனித வீழ்ச்சிக்கு பின் அவர்கள் தொலைந்து போனார்கள். மனிதனாக பிறந்த அனைவரும் குறைவுள்ளவர்களாய் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் மண்ணில் உதித்தனர். தேவனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி எந்த ஒரு மனித தலைவனையும் நம்ப முடியாது. அவர்கள் தேவனுக்கு மட்டுமே உண்மையுள்ளவர்களாய் வாழாமல் தங்கள் வழியில் செல்லவே விரும்புவர். அவர்கள் பாவம் செய்து தேவனது சத்துருவான மரணத்தின் தேவனை சேர்ந்து கொள்வர். ஆனால் தேவனது திட்டம் மனிதர்கள் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். மனிதர்கள் புதியவர்களாக மாற்றப்பட்டு அவர்கள் மேல் விழுந்த சாபம் விளக்கப்பட்டால் மாத்திரமே அது சாத்தியமாகும். அவர்களை புதியவர்களாய் மாற்ற தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். விடையும் அதிலிருந்த பிரச்சனையும். தேவ திட்டம் நிறைவேற ஒரு மனிதன் அவசியம். அவர் பாவத்தின் சோதனையை வென்று தேவனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து அவரது ராஜ்யத்திற்கு தகுதியாக மரணத்தின் சாபத்தை தன் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் நீக்க வேண்டும். அது தேவன் மனிதனாக அவதரித்தால் மாத்திரமே சாத்தியம். தேவன் மனிதர்களுக்கான தன் திட்டத்தை, ஏதனை மீட்கும் செயலை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றுவார். மனிதர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவர்களைப் போல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொண்டு மாற்றப்பட்டால் மாத்திரமே தேவனது திட்டம் நிறைவேற்றப்படும். 1 யோவான் 3:1-3 அதில் ஒரு சிக்கல் இருந்தது. தேவன் மனிதனாகி தனது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் தேவன் ஆதியில் உருவாக்கிய ஏதேனை மீண்டும் உயிர்ப்பிப்பார் என்பதனை இருளின் வல்லமைகள் அறிந்தால் அதனை அவர்கள் எதிர்க்காமல் இருப்பதில்லை. இதனை கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் பின்வருமாறு விளக்கியுள்ளார். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இது பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. 1 கொரிந்தியர் 2:7-8. யாரை குறித்து பவுல் பேசுகின்றார்? பிரபுக்கள் என்ற பதம் பொந்தியு பிளாத்து மற்றும் யூத தலைவர்களை குறிக்கலாம். பிரபுக்கள் என்ற பதம் தெய்வீக தீய சக்திகளை குறிப்பதற்கும் பவுல் இந்நிருபத்தில் பயன்படுத்தியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலே தேவனது திட்டத்தை நிறைவேற்றும் ஆற்றலுடையது. எனவே அதனை குறித்த செய்தி தீய சக்திகளுக்கு அறிவிக்கப்படாமல் காக்கப்பட வேண்டும். ஆனால் அதன் ரகசியத்தை எவ்வாறு காக்க முடியும்? மறைப்பொருளாக காக்கப்பட்ட மேசியா நசரேனாகிய இயேசுவே அந்த மேசியா. அவரது மீட்பின் செயலே ஏதென்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும். ஆனால் மேசியாவை குறித்த திட்டம் ரகசியமாக காக்கப்பட்டது என்று நான் சொன்னது உங்களுக்கு ஆச்சரியமாக தோன்றியதா? பழைய ஏற்பாட்டினை படித்து அதனை நாம் அறிந்து கொள்ள முடியாதா? இல்லை, நம்மால் கூடாது. நீங்கள் நம்பினாலும் நம்பாமல் போனாலும் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் கூட மேசியாவாகிய தேவன் மனிதனாக அவதரித்து மனித குலத்தின் பாவத்திற்காக மரிப்பார் என்று கூறவில்லை. பாடுபடும் ஊழியனை குறிக்கும் ஏசாயா 53:11 கூட அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை. மேசியா என்ற பதம் அவ்வதிகாரத்திலோ அல்லது ஏசாயாவின் பிற அதிகாரங்களிலோ தோன்றவில்லை. தாசன், ஊழியன் என்று ஏசாயா 53 குறிப்பிடுவது இரட்சகரை அல்ல, மாறாக இஸ்ரவேல் தேசத்தினேயே. மேசியா என்ற பதம் பிரித்தெடுக்கப்பட்ட என்று பொருள் கொள்ளும். அது தாவீதை குறிக்கவோ அல்லது அவனது வம்சத்தில் அவனுக்கு பின் தோன்றிய பிற ராஜாக்களை குறிக்கவே ஏசாயாவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்த வெளிப்பாடு மறைப்பொருளாக இருந்தது என்று நான் கூறியதற்கு சான்று புதிய ஏற்பாட்டில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தான் எருசலேமில் மறிக்கப் போவதை குறித்து இயேசு அறிவித்த போது சீஷர்கள் என்ன பதிலளித்தனர் என்பதனை சிந்தித்து பாருங்கள். அறிவிப்பு அவர்களை உலுக்கி கவலைக்குள்ளாக்கியது. அவர்கள், நாங்கள் இதனை குறித்து பழைய ஏற்பாட்டில் படித்துள்ளோம் என பதிலளிக்கவில்லை. தன் மரணத்தை குறித்து பேசிய இயேசுவை பேதுரு கடிந்து கொண்டார். மத்தேயு 16:21-23. தேவனது புதிய திட்டத்தை குறித்த தெளிவோ சிந்தனையோ சீஷர்களிடம் இல்லாதிருந்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளைப் போல் அற்புதங்கள் செய்து தாவீதின் சிங்காசனத்தில் அமரப்போகும் அவனது குமாரனாக கண்டனர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் கூட அவரை பாடுபடும் மேசியாவாக அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் கண்களை திறப்பது அவசியமாக இருந்தது. உயிர்த்தெழுதலுக்கு பின் அவர்களுக்கு தோற்றமளித்த அவர் கூறியது, அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளையெல்லாம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். லூக்கா 24:44-45. தேவனது புதிய திட்டமான அவர் மரித்து உயிர்த்தெழுவதன் மூலம் மனித வீழ்ச்சியின் சாபத்தை நீக்குவது பழைய ஏற்பாட்டில் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடாமல் போனது. இருப்பினும் அதனை குறித்த வெளிப்பாடு பழைய ஏற்பாடு முழுவதும் பரவலாக காணப்பட்டது. ஆனால் ஒருபோதும் அது ஒரு இடத்தில் முழுமையாக கூறப்படவில்லை. மேசியாவை குறித்த செய்தி மறைப்பொருளாக காக்கப்பட்டது. அதனை ஒரு சிலர் மாத்திரமே அறிந்திருந்தனர். புத்திசாலிகளான தீய சக்திகள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது போல் தாவீதின் குமாரன் பிறந்தார் என்பதனை தெளிவாக அறிந்திருந்தனர். அது மட்டுமே அவர்களால் பழைய ஏற்பாட்டிலிருந்து அறிய முடிந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தனது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் பாவத்தின் சாபத்தை நீக்க வந்தார் என்பதனை அவர்கள் அறியவில்லை. பவுல் கூறியது போல் அதனை அவர்களோ அல்லது சாத்தானோ அறிந்திருந்தால் யூதாசை போன்றவர்களை தூண்டி அவரை கொலை செய்திருக்க மாட்டார்கள். பிசாசும் அவனை சார்ந்தவர்களும் முட்டாள்கள் அல்ல. அவர்களுக்கென்று ஒரு திட்டம் உண்டு. ஆனால் இயேசுவை கொலை செய்யும்படி அவர்கள் வஞ்சிக்கப்பட்டனர். அவரை கொலை செய்ததன் மூலம் தங்கள் அழிவை அவர்களே தேடிக்கொண்டனர். அது ஒரு தெய்வீக செயல். மேசியாவை குறித்த சான்றுகள். பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்து கொடுக்கப்பட்ட மறைமுகமான சான்றுகள் சிலவற்றை சீஷர்களை விட நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தாவீதின் குமாரனாக தோன்றப்போகும் தெய்வீக மேசியா பாடுபட்டு மரித்து பின்னர் உயிர்த்தெழுந்து பாவத்தின் சாபத்தை நீக்குவார் என்று நேர்முகமாக ஒரே வசனத்தில் காணக்கூடாமல் போனாலும் அதனை குறித்த செய்தி பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரு தொடராக கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாடு எவ்வாறு அதனை வெளிப்படுத்தியது என நம்மால் அறிய முடியும். உதாரணமாக, யார் தேவனுடைய குமாரன் என்று கேள்வி எழுப்பினால் பழைய ஏற்பாட்டில் அதற்கு பதில் இயேசு அல்ல, ஆதாம் தேவனுடைய குமாரன், அவனே முதல் தோன்றிய மனிதன், இஸ்ரவேல் தேவனுடைய புத்திரன். யாத்ராகமம் 4:23, ஓசியா 11:1, இஸ்ரவேலின் ராஜா தேவகுமாரன் என அழைக்கப்பட்டார். சங்கீதம் 2:7. புதிய ஏற்பாட்டில் இயேசு இரண்டாம் ஆதாம் மற்றும் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டுள்ளார். ரோமர் 1:4, 1 கொரிந்தியர் 15:45, 2 கொரிந்தியர் 1:19, எபிரேயர் 4:4. யார் தேவனுடைய தாசன் என நாம் கேட்கக்கூடும். ஆதாம் தேவனுக்கு ஊழியம் செய்தான். இஸ்ரவேல் தேவனுடைய தாசன் என்று அழைக்கப்பட்டுள்ளது. தாவீதும் அவனது வழியில் தோன்றிய பிற இஸ்ரவேல் ராஜாக்களும் தேவனுடைய தாசன் என்று அழைக்கப்பட்டனர். இயேசுவும் தேவனுடைய தாசன் என்று அழைக்கப்பட்டுள்ளார். தேவ குமாரர்கள் மற்றும் தேவ தாசர்கள் பாடுபட்டனரா? அவர்களது பூலோக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நிறைவு பெற்றதா? அவர்களுக்கு புதிய ஏதேனில் ஒரு எதிர்காலம் உள்ளதா? இக்கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஆம் என்பதே. ஆதாம், இஸ்ரவேல் மற்றும் தாவீதின் வம்சத்தில் தோன்றிய ராஜாக்கள் அனைவரும் அவர்கள் வசித்த தேவ சமூகத்திலிருந்து விரட்டப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் தேவனோடு கூட புதிய ஏதேனில் உயிர்த்தெழுந்த இயேசுவுடன் வாழும்படி மீட்கப்படுவார்கள். நான் கூற விரும்புவது என்னவென்றால், இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை முன்குறிக்கும் அடையாளங்கள். இயேசு அவ்வடையாளங்களின் நிறைவு. இவ்வடையாளங்கள் அனைத்தும் ஒன்று திரட்டப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டால் அதன் நிறைவான இயேசு கிறிஸ்துவை நம்மால் காண முடியும். இவை தெளிவாக வெளிப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் காணக்கூடாத மறைப்பொருளாக இருந்தது. இதன் முக்கியத்துவம் என்ன? அறிவு கூர்மை நிறைந்த தீய சக்திகளான லோகத்தை ஆளும் சாத்தான் பிசாசுகள் மற்றும் தேவர்களுக்கு எல்லாம் தெரியாது. தேவனது மனதில் அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதனை அவர்கள் முழுமையாக அறியவில்லை, அறிந்து கொள்ளவும் முடியாது. அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கக்கூடும் என நாம் நினைக்கலாம், ஆனால் அது உண்மையல்ல. தேவன் ஒருவர் மாத்திரமே சகலத்தையும் அறிந்தவர். அவர் நம் பக்கம் இருக்கின்றார். மனிதன் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்தபடியால் நாம் அனைவரும் அவனது ஆளுகைக்கு உட்பட்டிருக்கின்றோம். ரோமர் 5:12. சபிக்கப்பட்ட சர்ப்பம் தள்ளப்பட்டு நரகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஆளும் அதிகாரம் பெற்றது. மனித குலம் அனைத்தும் பாவத்தில் வீழ்ந்தபடியால் அனைவரும் மரித்து பிசாசு ஆளுகை செய்யும் மரித்தோரின் ராஜ்யத்தில் தள்ளப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததின் மூலம் தேவனது இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றிய போது அந்நிலை மாற்றப்பட்டது. தேவனது ஏதேனை மீண்டும் உதிக்க செய்ய வேண்டுமென்றால் மனித குலத்தின் மரணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அனைவரும் தேவனது குடும்பத்தில் அவரது ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு மரணத்தின் சாபத்திலிருந்தும் மரணத்தின் அதிபதியின் கையிலிருந்தும் மீட்கப்பட்டுள்ளனர். எனவேதான் இயேசு கிறிஸ்து தன் ராஜ்யத்தை கட்டும் ஊழியத்தினை தொடங்கிய போது சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என கூறினார். இயேசு கிறிஸ்து தனது மரணமும் உயிர்த்தெழுதலும் பாவத்தின் கடனை முற்றிலும் அடைத்து அவர்கள் மீது சாத்தானுக்கு இருக்கும் உரிமையை நீக்கும் என்று அறிந்திருந்தார். இயேசுவின் ராஜ்யத்தின் தொடக்கம் தனது மரணத்தின் ஆண்டவனுடைய முடிவின் தொடக்கம். நமது அடையாளம் என்ன என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். விசுவாசிகள் ஒன்றிணைக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம். அவர்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகின்றனர். இயேசுவின் சரீரம் உயிர்த்தெழுப்பப்பட்ட சரீரம். அவர் உயிர்த்தெழுந்தது போல் நாமும் உயிர்த்தெழுவோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதற் பலன். நாம் பரலோகில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சபை. யோவான் சொன்னது போல், அவரது நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனது பிள்ளைகள் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட போவதால் அவர்கள் மீது சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஜீவனுள்ளோரை மரித்தோர் மத்தியில் தேட வேண்டிய அவசியமில்லை. தேவன் தனது திட்டத்தை முழுமையாக மனிதர்களுக்கோ அல்லது தேவர்களுக்கோ, உண்மை உள்ளவர்களுக்கோ அல்லது எதிராளிகளுக்கோ வெளிப்படுத்த முடியாது. ஆனால் தேவன் மேசியா மாம்சத்தில் தோன்றுவார், ஏதேனின் ராஜ்யத்தை உயிர்ப்பிப்பார் என்று தெளிவாக அறிவித்தார். அவ்வறிவே மனிதர்கள் தேவனை விசுவாசிக்கவும் இருளின் அதிகாரத்தை அவர்களது செயலினால் நியாயம் தீர்ப்பதற்கும் போதுமானது என அடுத்த 2 அதிகாரங்களில் நாம் சிந்திப்போம்.